கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. யோகமும் மனித மாண்பும். யோகமும் மனித மாண்பும் வரிசையில் யோகத்தின் வகைப்பாடுகளில் இன்று இடம்பெறுவது பக்தி யோகம். வழங்குபவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பேர்பு மிக்க விவசாய சமுதாய வானொலி 107.4 நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனதுடைய பணிவு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பானது யோகத்தின் வகைப்பாடுகள். யோகம் என்பது இறைநிலையோடு இணைதல், இறைநிலையோடு இரண்டிறக்கலத்தல், ஜீவாத்மா பரமாத்மாவோ ஒன்றாக இணைதல். இதற்கு 3-4-5 வகைப்பாடுகள் இருக்குது. இப்போ நாம் சிந்திக்கக்கூடிய முதல் தலைப்பு வந்து பக்தி யோகம். பக்தியின் மூலமாக யோகம் அடைவது, இறைநிலையை அடைவது, முக்தி பெறுவது, பிறவி நிலையிலிருந்து விடுபட்டு பிறப்பற்ற நிலையை அடைவது ஆகும். அது எப்படி என்பதை சிந்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உலகத்தில் தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம தெரியாத சில பேர் இருப்போம், அவர்கிட்ட போய் உட்காந்து ஐயா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியலன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நமக்கு ஒன்றுமே தெரியாதங்கிற நிலையில் நம்ம என்ன சொல்கிறோன்னா முழுமையாக அவர்கள் சொல்வதை அப்படியே உள்வாங்கிறோம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கை வச்சு இவர் சொல்கிறது தான் கரெக்டுங்க நினைச்சோம். இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ இவர் வந்து கம்பேர் பண்ணி மற்றவங்க சொல்கிறதுக்கோ ஏன்னா நமக்கே தெரியாது, ஒன்றுமே தெரியாதனால அவர் சொல்கின்ற கருத்தினை அப்படியே உள்வாங்கி அதே வழியில் பின்பற்றுறது. நிறைய பேர் நடக்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கேளுங்கன்ட்டு இது வழக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இறைநிலையின் தன்மைகளை தெரிய இறைநிலையை பற்றி உணராதவர்கள், சிந்தனைக்க முடியாதவர்கள், சிந்திக்க திறனற்ற எல்லாருக்கும், குழந்தைகள், வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள், இன்னும் அறிவில் குறைபாடுள்ள அத்தனை பேருக்கும் இறைநிலை பற்றி முழுமையான விளக்கம் தெரியாது. ஆனால் இறைநிலையை பற்றி உணர்ந்த மகான்கள், ரிஷிகள், மேதைகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்போ அவங்க போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எதன் மூலியமாக இறைநிலையை கண்டுபிடித்தால் என்றால் மனதை ஒடுக்கி அகத்தவத்தின் மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இறைநிலை இதுதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கண்டுபிடித்தவர்களுடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா அதை வந்து இங்கே சொல்ல முடியல. விளக்கமாக பொது ஜனங்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து இப்படி தான் இறைநிலை இருக்குது அன்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் சொல்லுங்கள் கடவுள் எப்படி இருக்கார், இறைநிலை எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா இதெல்லாம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் கடவுள் படைச்சிட்டாருங்கிறத கடவுள் படைப்புங்கிற தத்துவத்தை கொடுத்து ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு இதுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுக்கும் பொழுது அதை சொல்லும்போது நீங்கள் நம்பணுமல்ல ஜனங்க, அதற்காக வந்து ஐஸ்வர்யம் செல்ல வேணும்னா ஒரு லட்சுமி உருவத்தை உருவப்படுத்தி இதுதான் மகாலட்சுமி, இது வந்து கடவுள், இது ஒரு கடவுள், அப்படி ஒவ்வொரு உருவத்துக்கு கொடுத்து கொடுத்து என்னாச்சுன்னா அவங்க அவங்க நினைத்த கற்பனைகளின் வழியாக கடவுளுங்கிறது ஒன்று தான், ஒன்றுமே இல்லாததுங்கிறது யாருக்கு, அவங்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா உருவத்தை கொடுத்து சிலை வடிவத்தில் சிலை வணக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சிலை வணக்கம் வந்தது எதனால கேட்டிங்கன்னா மக்களுக்கு இறைநிலையை பற்றிய அறிவு குறைவினாலும், அறிவு தெளியாமினாலும், முன்னவர்கள் செய்து அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தது, இது நம்பிக்கை மார்க்கம். ஆனால் இது அவசியம்தான். ஏன்னா ஒரு மக்கள் நல்வழியில் சென்று நல்லதை அடை அவங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன, ஜனங்க நல்லா இருக்கணும், தீமையான காரியங்களிலிருந்து விலகி நல்ல காரியங்களே செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுனால கொடுத்தாங்க. அதற்கடுத்தபடியே நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கலோகத்தில் போய் அப்படி இந்திரன் சபையில் அப்படி உட்காந்துக்கலாம், ரொம்ப மேனகையெல்லாம் ஊர் வந்து டான்ஸ் ஆடுவாங்க பார்த்துட்டே இருக்கலாம், நல்ல வாழ்க்கை நல்ல இன்பகரமாக அனுபவிக்கலாம், இது வந்து நீங்கள் நல்லா செஞ்சால். இல்லை நீங்கள் கெட்டதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களை போயிட்டு செக்கில் போட்டு ஆட்டுவாங்க, இல்லை வடச்சட்டில் போட்டுருவாங்க, அதாவது கொடூரமான சம்பவங்களையும் நினைவூட்டி பயப்படுத்தி நல்வழி அடைவதற்கான வழிவகைகளை காட்டி தர. அப்போ என்ன பண்ணாங்க எல்லாருமே, அதையே ஃபாலோ பண்ணி சித்திரபுத்திரன் கணக்குங்கிற புஸ்தகம் எல்லாம் பெரிய எழுத்து சித்திரபுத்திரன் கதையெல்லாம் நிறைய வந்திருக்கு, அது அந்த வழியில் பாரப்போம். இது வந்து நம்பிக்கை மார்க்கம், பக்தி யோகம் அல்லது நம்பிக்கை மார்க்கம். இதில் என்ன நன்மை என்ன தீமை இருக்குன்னா, நன்மைகளை தான் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பக்தி யோகம்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ இந்த நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா, எத்தனை கோயில்கள் தமிழ்நாடு முழுதும் இல்லை உலகம் முழுதும் இல்லை எத்தனை கோயில்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த இத்தனை கோயில்களுக்கும் கொடுத்துருக்காங்க, சிவன் கோயில் கொடுத்துருக்காங்க, பெருமாள் கோயில் கொடுத்துருக்குறாங்க, முருகர் கோயில் கொடுத்துருக்காங்க, விநாயகர் கோயில் கொடுத்துருக்காங்க, அம்மன் வயலுக்குன்னு சொல்லவே வேண்டியதில்லை, உலகம் முழுதுமே நிறைந்திருக்கு. அப்போ வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு நீங்கள் என்னாக, நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல நிலையில் இருக்கணும், இந்த மாதிரி வளங்கள் அவங்ககிட்ட நமக்கு ஒரு குறை இருக்குது. இப்போ வந்து இந்த சிலை வணக்கம் வருவதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகள் என்னென்ன குறைபாடு, நமக்கு பொருளாதாரம் இல்லை, நமக்கு பொருளாதாரம் வேணால் சரி கடல்கிட்ட போய் வேண்டிட்டு குறைய சொன்னால் தீர்வு கொடுப்பாங்க, குழந்தை இல்லை போய் கடல்கிட்ட சொன்னால் அவர் அருள் பிடிச்சிருவார், அதே மாதிரி நம்ம சொத்து இல்லை, நிறைய குறைபாடு நமக்கு என்னென்ன இல்லை, அறிவு கீர்த்தி புகழ் செல்வம் உடல் வலிவு குணம் முதலியோ இதெல்லாம் இல்லையோ, அதற்காக போய் ஏழு சம்பத்துகள் நமக்கு வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக இந்த சிலை வணக்கத்துக்கு போனாங்க. இது வந்து நம்பிக்கை மார்க்கம், பக்தி மார்க்கம். ஆனால் இந்த பக்தி மார்க்கத்தினால என்னென்ன நன்மைகள் கிடைத்திருக்குன்னு பார்க்கலாமா? உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஏழி மார்னிங் மார்கழி மாதம் ஒரு மாதம் பூஜை வைக்கிறாங்க. இந்த பூஜையில் எல்லாருமே என்ன பண்ண, ஏழி மார்னிங் எந்திரிச்சுக்கிறீங்க, எந்திரிச்சு கோயிலில் போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் விநாயகர் தண்ணி ஒவ்வொரு விநாயகர் கோயிலுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஆய்க்கிறீங்க. பக்தி வந்து கோயிலில் வந்து பஜனை பாட்டுகள் பாடியில் பண்ணி பிரசாதம் வழங்கி எல்லாருமே கலந்து மனம் ஒன்று சேர்ந்து விடுவோம். டெய்லியுமே நடக்குது, மார்கழி மாதம் 30 நாளையுமே நடக்குது. 30 நாளுமே உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னா, நல்ல தெளிவான சிந்தனையோடு தூய்மையான மனதோடு எழுச்சி பெற்று ஒவ்வொரு நிகழ்விலும் என்ன சுறுசுறுப்பு இருக்குது, அமைதி இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, மனநிறைவு இருக்குது. அப்போ இந்த நாள் என்ன 30 நாளும் தொடர்ந்து இப்படி இதே நிலையில் நீங்கள் இருந்து வரும்பொழுது, இந்த 30 நாளானது பழக்கம் என்னாதுன்னா அதே வழக்கமாக மாறப்படுகிறது. பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல சமாச்சாரம், எந்த ஒரு பழக்கமும் 30 நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது என்ன வழக்கமாக மாறியது. வழக்கமாக இதே டெய்லி இதே வரும்போதுன்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுதும் இதே பழக்கம் வரும்போது நல்ல மனநிறைவு கிடைக்கும், நல்ல அமைதி. இந்த மனநிலை நல்ல அமைதி கிடைச்சாலே உங்களுக்கு எல்லா வளங்களும் இயற்கையாக வரும். உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, இறைநிலை என்பது மனசாட்சின்னு சொல்கிற மனம்தான் கடவுள். மனதை வந்து எவ்வளவு தூரம் நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறீங்களோ அந்த மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியான நிலைக்கு மனநிறைவான நெற்றிக்கும் வெற்றியான வழிக்கும் எல்லாம் அழைத்து செல்லும். அப்போ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த மனதை மகிழ்வோடு மனதை மகிழ்வோடு வச்சிருந்தா நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து உங்கள்கிட்ட போய் மனதை மகிழ்ச்சியாக வச்சுங்க, சைப்பமே சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், சந்தோஷமா இல்லையா, இவரை வேற இதை வேறு சொல்லிட்டு இருக்காரு, இப்படி திங்க் பண்ணுவீங்க. ஆனா இந்த ஒரு மாத காலத்தில் நீங்க அடைந்த மாற்றங்களை இப்ப அவங்க மறைமுகமா கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஏன்னா நேரடியா கொடுத்தா அதை நீங்க எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள், செய்ய மாட்டீர்கள், பலன் அடைய மாட்டீர்கள். அதாவது நீங்க எல்லாம் மக்கள் வந்து நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நல்லபடி வாழ்க்கை வாழணுங்கிற நல்ல உயர்ந்த நோக்கத்துல சொல்லப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இது. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மகிழ்வோட வைத்து மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு தான் இந்த ஒரு மாதம் வந்து. இது மாதிரி நிறைய ஒவ்வொரு பண்டிகை எடுத்துக்கலேன், ஒவ்வொரு பண்டிகையும் எடுத்துக்கலாம். இப்போ மாரியம்மன் கோயிலில் 3 நாள் 1 வாரம் பண்டிகை நடத்துகிறேன், 15 நாள் மாரியம்மன் கோயில் சாட்டி கம்பம் போட்டு அப்புறம் வந்து தொடர்ந்து 15 நாள் 15 நாள் என்ன அது, 15 நாள் கோயிலுக்கு தவறாமல் போகிறாங்க, கோயிலுக்கு போகாதவங்கலாம் கோயிலுக்கு போவாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ஐயப்பங்க சமாச்சாரம் எப்படி எடுத்தாலும் முருகர் பக்தி பழனி திருப்பதி போகிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கும் மனதை மகிழ்வோடு வைத்திருப்பதற்கும் மனதை நிறைவோடு வைத்திருப்பதற்கும் மனதை ஒரு நிலைப்படுத்தி நம்ம நினைக்கின்றதெல்லாம் சாதனையாக்குவதற்கு ஒரு சாதனையான களத்தை ஆற்றலை உருவாக்க வழுக்கப்பட்ட வழிகள் இதை மறைமுகமாக சொல்லியிருக்கு. நம்ம மேலெழுந்த வாரியாக சொன்னால் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால் அவர்கள் கண்டுபிடித்தவர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பக்தி மார்க்கத்தை கொடுத்தாங்க. இது வந்து அறிவில் குறைபாடு உடையவர்களுக்கு. அதே மாதிரி குழந்தைக்கு போய் நீங்கள் இதை நல்ல தத்துவத்தில் சொல்லிட்டு இருந்தால் கேட்டுருக்குமா, அதனால் போயிட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட இந்த கோயில் ஒவ்வொரு கோயில் சாமி கும்பிடுங்க, போங்க, காலையில் கும்பிடுங்க, சாயந்தரம் கும்பிடுங்க, போய் நல்லா குளிச்சுட்டு போங்க, சுத்தமாக இருங்க. அப்போ வந்து உடல் தூய்மை உள்ள தூய்மை எல்லாமே கலந்து வந்துடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வெறுமனே என்னமோ எதை குளிச்சுட்டு போக சொல்கிறாங்க, மனசு நல்லா வச்சுக்க சொல்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கு சொன்னால், இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் என்பது என்ன தெரியுமா, மன தூய்மை வினை தூய்மை ரெண்டும் சேர்ந்துதான் அன்பும் கருணையுமா வரும். அது விரிந்தாதான், மனமெல்லாம் விரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து கடவுள்னா என்ன, கடவுளுங்கிற யாருங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இறைநிலையோடு இப்படி இரண்டரை மறைமுகமாக கலந்து கலந்து உங்களுடைய வாழ்க்கையாரோட பின்னி பிணைஞ்சு வைப்பதுனா உங்களுக்கே தெரியுது, ஓ எல்லாமே கடவுள் செயல் தான், கடவுள் தானே, கடவுள் இருப்பாவா. இப்போ வந்து நீங்க இதனுடைய கடவுள் என்றால் என்னவென்று விளக்கம் தெரியாமலேயே புரியாமலேயே ஆனால் கடவுள் நெருங்கிட்டீங்க. கடவுள்கிட்ட நெருங்கி போகும் பொழுதுனா நீங்க மனம் முழுவதும் நிறைந்திருக்கும் பொழுது, இதே மாதிரி நாயன்மார்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்கள ஒரு நம்பிக்கை வச்சு தொண்டர்கள் தான், அவங்க கடவுளுக்கு ஒருத்தர் சேவை செய்யறோம் அப்படின்ட்டு அதையே குறிக்கோள அதுல இருந்து மாறுபடுவதில்லை. ஒன்றை மட்டும் நீங்க எப்பவுமே தெரிஞ்சுங்க, ஏதோ ஒண்ணுல வந்து உறுதியா இருந்து அதையே நேர்மையாக பின்பற்றினால் அதுவாகவே நம்ம மாறலாம். அதுவாகவே என்பது இந்த இடத்துல இறைநிலை. இறைநிலையோட ஒன்றிடா நம்மளை இறைநிலையோட சேர்ந்துடுறோம். இது மறைமுகமாக மகான்கள் நமக்கு தரப்பட்ட அறிவில் குறைந்தவர்களுக்கு இறைநிலையை அடைந்து இப்பிறவியிலிருந்து நீத்து, அதாவது பிறவிங்கிறது நமது எப்பவுமே பதிவுகள் நீ செய்ய பாபங்கள் செய்துட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு பிறவிலையும் பிறந்து பிறந்து வந்துட்டே இருப்போம். அதனால இந்த பிறவியிலிருந்து ஆன்மா விடுதலை பெறணும்னா நம்ம செய்கிற பாவங்கள் பழி பாவங்கள் எல்லாம் வந்து நீங்கணும். நீங்கினாதான் நம்ம அந்த மோட்சத்தை இறைநிலையை நெருங்க முடியும். அப்ப நம்ம மறைமுகமாகவே எப்பவுமே உயர்ந்த எண்ணங்களையும் நல்லது செய்கிறது உதவுறது அப்படிங்கிற அன்பும் கருணியமாகவே வாழ பழகிட்டோம்னா நமக்கு எதையுமே எப்ப பார்த்தாலும் நல்ல எண்ணங்களாக இருக்கும், நல்ல மனநிலை இருக்கும், நல்ல மகிழ்ச்சி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கஷ்டம் வந்தால் உடனே உதவக்கூடிய மனப்பான்மை வரும், அதுதான் இறைநிலை. இந்த மாதிரி அன்பும் கருணைங்கிறது இயல்பாகவே மலர்ச்சி பெற்று வந்துடும். அப்போ இந்த அன்பும் மலர்ச்சியும் வந்த பிற்பாடு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது, நம்மளால பலனடைந்தவர் நிறைவேறிருப்பாங்க, என்னை வந்து மற்றவங்க பயன்பட வச்சிருப்பாங்க, நான் வந்து மற்றவங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நல்ல நல்ல சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொருத்தருக்கும் விளக்கி சொல்லி அதான் நம்பிக்கையோட அசைக்க முடியாத நம்பிக்கைகளுக்கு வரும். அதாவது பக்தி மார்க்கில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும், அதுதான் முக்கியமான சபை. நம்பிக்கை என்பது வேற, அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது வேற. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறதா சொல்ல வர்றேன், சாண்டோ சின்னப்பா தேவரங்கிற ஒருத்தர் ராமநாதபுரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எல்லாம் ஒரு சாதாரண மில் தொழிலுக்கு போறவர், சும்மா ஸ்டண்டு வேலை சும்மா சிலம்பல ஊருக்குள்ள பஸ்க்கு தண்டா எடுத்துட்டு இருந்தவர் தான். அவர் வந்து பங்கஜாமியில் ஒரு தொழிலாளி, அவர் வந்து அப்ப வந்து கோயம்புத்தூர் ரெண்டு சினிமா ஸ்டுடியோஸ் இருந்துச்சு, பட்சி ராஜா சென்டர்ல, அதுல வந்து எம்ஜிஆர் மற்ற நடிகர்கள்லாம் வருவாங்க. அப்ப அவங்க போய் அவங்க அடியாள் மாதிரி இருந்து செஞ்சு அதுல ஒருத்தர் எம்ஜிஆர் அவருக்கு பிடிச்சு அவர் கூட்டி போய் அவரோடய சேர்ந்து இது பண்ணி அவர் சின்ன ஒரு சாதாரண தொழிலாளர் பெரிய படதீவராயி இந்த மருதமலை கோயில் இருந்த இடம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, மேல ஒரு கோயில் தான் இருக்கும், கரடமான படிக்கட்டுகள்ல இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது, நடந்துதான் போகணும் நடந்து வரணும். அங்க போய் படிக்கட்டு அமைச்சு லைட் எல்லாம் போட்டு கொடுத்து, ஏன்னா அவருக்கு முருகனை தவிர எந்த கடவுளும், முருகன் முருகனை தவிர வேற எந்த கடவுளும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை, அபாரமான நம்பிக்கை வச்சு அவருடைய வாழ்வில் அவர் செய்த சினிமா துறையிலேயே மிருகங்களை வைத்து படம் எடுத்து வெற்றிகரமாக ஓட்டி காட்டியவர் சின்னப்பத்தாரி. நம்ம காலத்திலே வாழ்ந்திருக்காங்க, பக்தி மார்க்கத்தை நம்பிக்கை வைத்து அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்று சிறப்பாக வாழ்ந்து எல்லாருக்கும் வழிகை காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் எந்த ஒரு கடல் மேல பக்தி வச்சு மனதை வைத்து ஒன்றி அதையோடு இணைந்து இறையருள் பெற்று நம்ம இந்த பிறவி இந்த பிறந்திருக்கிறோம், இந்த பிறவி இதோடு முடித்து மோட்சம் அடைய வேண்டும் என்று கேட்டு விரும்பி இந்த நிறைவு நிகழ்வோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.
யோகமும் மனித மாண்பும் வரிசையில் யோகத்தின் வகைப்பாடுகளில் இன்று இடம்பெற்றது பக்தி யோகம். வழங்கியவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள். அன்பு நேயர்களே, ஒலிவலம் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள். நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை விரும்பும் நேரத்தில் கேட்க ஏதுவாக பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. இன்னும் வசதியாக அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422243155. இதே எண்ணில் நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்களிப்பு குறித்தும் தெரிவிக்கலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.